عن رسول الله صلى الله عليه ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات لعلكم تشكرون. وقال النبي عليه الصلاة والسلام: أنتم على بينة من ربكم ما لم تظهر فيكم سكرتان، سكرة الجهل وسكرة حب العيش، وأنتم تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتجاهدون في سبيل الله، فإذا ظهر فيكم ذلك فلا تأمرون بالمعروف ولا تنهون عن المنكر ولا تجاهدون في سبيل الله، القائلون يومئذ بالكتاب والسنة كالسابقين الأولين من المهاجرين والأنصار. صدق رسول الله صلى الله عليه وسلم. அங்கேக்குரிய கணியத்திற்குரிய மேலான அருமக்கள் மக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான முபாரக்கான அர்த்தமுள்ள மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தது இந்த மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை படைத்ததனுடைய உண்மையான நோக்கம் என்ன, உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பல தேவைகள் ஏற்படுகின்றன, அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தாராளம் தொழில், வியாபாரம், விவசாயம், உத்தியோகம் இதற்கு உண்டான முயற்சிகளில் தாராளம் நீங்கள் ஈடுபடலாம். ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் யாரும் நம்முடைய அந்த உண்மையான ஆகிராவுடைய வாழ்வை மறந்துவிடக் கூடாது. முஸ்லிம் அல்லாத மற்றவர்கள் அவர்கள் சொல்லுவாங்க, நாங்க வந்ததை என்ஜாய் பண்ண, நாங்க வந்ததை அனுபவிக்க, இந்த உலகத்தை அனுபவிக்காட்டி வேற எங்க போய் அனுபவிக்கிறது என்று கேட்பார்கள். ஆனா நாங்க எங்களுடைய உண்மையான வாழ்க்கைந்த ஆகிராவுடைய வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை வாழ்க்கை என்று சொல்வது கூட கஷ்டம். ஏன், இது மாறி மாறி வரும். இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் கவலையும் லாபமும் நஷ்டமும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கை என்று சொல்ல இயலாது, சொன்னால் செலவேல பொருந்தாது. அதைத்தான் வாழ்க்கை என்று சொல்லலாம். அதில் இன்பம் என்றால் நிரந்தரமான இன்பம், சந்தோஷம் என்றால் நிரந்தரமான சந்தோஷம், மகிழ்ச்சி என்றால் நிரந்தரமான மகிழ்ச்சி. அந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு தோல்வி என்று ஒன்று இல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பம் என்ன, என்னுடைய உம்மத்திலே உள்ள எல்லோரும் ஆகிராவோட வெற்றி பெறணும். உலகத்தில் எத்தனையும் சமாளிக்கலாம், உலகத்துல நாங்க ரொம்ப காலம் வாழ வரல, உலகத்துல என்ன மிஞ்சி மிஞ்சி போன 100 வருடம். நபி அவர்களுடைய ஹதீஸ்: அநேகமானவர்களுடைய வாழ்நாள் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது. ஒரு சிலர் 80, இன்னும் சிலர் 90, இன்னும் ஆக சிலர் 100 வரைக்கும் வாழ்வாங்க. அதோட எப்படியும் முடிந்து விடும். ஆனால் ஆகிராவுடைய வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு முடிவொன்றே இல்ல. நாங்க இங்கிருந்து கொழும்புக்கு போற அந்த கூட சில ஏற்பாடுகள் என்ன, எங்கள்கிட்ட பாக்கெட்ல பணம் இருக்குதா, பஸ்ஸுக்கு பணம் இருக்குதா, டீ குடிக்க பணம் இருக்குதா, சாப்பிட இருக்குதா, ஒரு ஹாஃப் டே ஒரு ஒன் டே போறாண்டாலும் எத்தனை ஏற்பாடுகளை செய்து கொண்டு போறோம். ஆகிராவுடைய அந்த பயணம் அந்த பிரயாணம் இருக்குது, அது கோடான கோடான கோடி வருடம் வாழும். உலகத்துல வேணும்னா பலர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க, பணத்தால உதவி, உடையால உதவி, உணவால உதவி,
குடும்பத்தினர்கள் உதவி செய்வார்கள், நண்பர்கள் உதவி செய்வார்கள், எங்களுடைய லேபர் உதவி செய்வாங்க. ஆக குறைந்தபட்சம் எங்களோட பிரயாணம் செய்யறவங்க கூட உதவி செய்வாங்க. யாரும் யாருக்குமே ஹெல்ப் பண்ண இயலாது. ஒரு பாப்பா தன்னுடைய மகனுக்கும் உதவி செய்ய இயலாது, மகன் தன்னுடைய தந்தைக்கும் உதவி செய்ய இயலாது. அங்கே குடுக்கல் வாங்கலும் இல்ல, வியாபாரமும் இல்ல, பிசினஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல, கூட்டாளித்தன்மையும் இல்ல. பரிந்துரைப்பது, சிபாரிசு செய்வது யாரும் யாருக்குமே பரிந்துரைக்க அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வாழ்க்கை இந்த அது தன் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு சொல்லுவாங்க தாருல் ஜஸா, கூலியுடைய உலகம். இது தாருல் அமால், அமல்களுடைய உலகம். இங்க நாங்க அமல் செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அங்க அறுவடை செய்யணும். அங்க அமல் இல்ல, ஆக்கிராவுல எந்த வகையான கட்டுப்பாடும் இல்ல. உலகத்துல நாங்க கட்டுப்பாட்டோட வாழ்ந்தோம் அல்ல, அங்க மாஷல்ல முழுக்க முழுக்க ஃப்ரீடம். உலகத்துல காதுகளை நாங்க பாதுகாத்தோம் வைங்க, ஹராமான மோசமான இசைகளை கேட்கல. அங்கே மக்களுடைய மைதானத்துல சோர்க்கத்துல ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியதை அல்லாஹ் எங்களுக்கு கேட்க வைப்பான். அதனுடைய இன்பம், அதனுடைய இனிமை அதை எங்களால சொல்லி முடிக்கலாம். உலகத்துல மது ஹராம். யார் உலகத்துல தன்னை பாதுகாத்துக் கொண்டாரோ அங்க மதுவுடைய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். உலகத்துடைய மது குடித்து விட்டால் இரவும் விளங்காது, பகலும் விளங்காது, மனைவியும் விளங்காது, தாயும் விளங்காது. ஆனால் ஆக்கிராவுடைய மது அவர்களுக்கு தலை சுத்தும் ஏற்படாது, தலைவலையும் ஏற்படாது. மறுக்க சாப்பிடணும், அடுத்த வருஷம் சீசனை தான் எதிர்பார்க்கும். அங்க ஒவ்வாக்கியும் நீங்க விரும்புற எல்லா வகையான முழு உலகத்துள்ள புருஷும் அங்க கிடைக்கும். நீங்க விரும்புற மெனுல உள்ள எல்லா வகையான பறவைகளுடைய சாப்பாடு. எங்குள்ள ரெஸ்டோரண்ட் போனா மெனு கார்டை பார்க்கணும், ஓட பண்ணணும். சில பேர் ஐட்டம் இல்ல, சில பேர் அதே இல்ல இதே இல்லன்னு சொல்லுவாங்க. நீங்க உலகி தயிரி மின்மா இஷ்டகம், நீங்க எதை விரும்புறீங்களோ அதெல்லாம் அங்க கிடைக்கும். இந்த அளவுக்கு இந்த சில ரிவாயத்துகள்ல வந்து சில பறவைகள் வரும். வந்து சுவர்க்கவாதிகிட்ட சொல்லும், யா வலி அல்லாஹ் குல்லி, அல்லாஹ்வுடைய வலியை நீ, உனக்கு நான் விருப்பம் இல்லையா நீ என்ன சாப்பிடு, உனக்கு நான் விருப்பம் இல்லையா நீ என்ன சாப்பிடு. அந்த சுவர்க்கவாதி வேற ஏதோ ஒரு சிந்தனையில பாரமுகமாக இருந்துருவாரு. அந்த பறவை கொஞ்சம் பறந்து கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வந்து சொல்லும், சரிமா நான் ஜன்னத்தில் பிரதோசுக்கு சென்று வந்திருக்கிறேன், ஜன்னத்துல அதன்ல தங்கி வந்திருக்கிறேன், இந்த சுவர்க்கத்தில் உள்ள இந்த நல்லடியாருடைய வயிற்றுக்கு உணவாக சென்று வந்திருக்கிறேன். அம்மா கஷ்டி உனக்கு நான் விருப்பம் இல்லையா என்று கேட்கும் அந்த பறவை. இவர் சொல்வாரு, சரி எனக்கு விருப்பம். மறுவினாடியே அவர் எப்படி விரும்புவாரோ அதே மாதிரி விரும்புற அடிப்படையில அது அங்க உணவாக தயாராக வந்தார். அதாவது முத்துக்களில் மறைக்கப்பட்ட, சிப்பிகளில் மறைக்கப்பட்ட முத்துக்களை போன்று அந்த அழகிகள் இருக்கிறாங்களே, அவர்கள் இதுவரைக்கும் உலகத்தில் மனிதர்களோ ஜிங்களோ யாரும் அவர்களை தீங்கியதே இல்லை. மனிதர்களாக இருக்கலாம், ஜிங்களாக இருக்கலாம், இதுவரைக்கும் அவர்களை தொட்டதும் இல்லை, தீங்கியதும் இல்லை. அவர்கள் புரஷ அல்ல, அவர்களை படைக்குகின்றான். அவர்களை நாமே புதிதாக படைத்தோம், அவர்களை கன்னிகளாக நாம ஆக்கி வைத்திருக்கின்றோம். ஒரு பத்திராவா உங்களோட வயதுக்கு ஒத்த வயது உள்ளவர்களாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். இப்படி நாங்க குர்ஆன்ல பார்த்தோம்னா அங்க முழுக்க முழுக்க அனுபவிக்கிறது. இங்க கொஞ்சம் நாங்க தியாகத்தோடு உலகத்துல வாழணும், எங்கட ஆசைகளை கட்டுப்படுத்துற, எங்கட உணர்வுகளை கட்டுப்படுத்துற, எங்கட ஹொபி பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துற மீனான பெரியா கணேஷ் சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் வந்து சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இதை இந்த கட்டுப்படுத்துறதற்கு மக்களுக்கு அநேகமானவர்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் ஹலால், இதெல்லாம் சுன்னத்து, இதெல்லாம் பிதாத்து, இதெல்லாம் பெரும்பாவம், இதெல்லாம் மக்ரூஹு அநேகமானவர்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டே பாவங்களை செய்கிறோம், தெரிந்து கொண்டே தவறுகளை செய்கிறோம், தெரிந்து கொண்டே மிக முக்கியமான மருந்துகளை விட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு எங்களோட நாட்டுல அரசாங்கத்துடைய கணக்கெடுக்கும்படி முஸ்லிம்கள் 9.3 9.3 வீதம் தான் எங்களோட நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் அரசாங்கத்துடைய கணக்கு, சில பேர் கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் உள்ள ஜெயிலில் உள்ள சிறைச்சாலையில் உள்ள இஸ்லாமிய கைதிகள் 17 வீதம் இஸ்லாமிய குற்றவாளிகள், ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க. ஏன் இந்த குற்றம் செய்து ஜெயிலுக்கு போன போது தெரியாதா, நான் ட்ரக்ஸ் அடிக்கிறேன் பாவம், நான் விபச்சாரம் செய்யறேன் பாவம், நான் மோசடி செய்தேன் பாவம், அல்லது ஆழ்ந்த காணிகள் எடுத்து ஏமாத்தி கொடுத்தேன் பாவம் என்று தெரியாதா தெரியும் மேலான் பெரியார்களே சகோதரர்களே. ஆனால் இந்த பாவத்திலிருந்து தவித்துக் கொள்வதற்குண்டான அவருடைய மனோ வலிமை போதாது, மருந்துகளை விடுகின்றார், அந்த மருந்துகளை செய்வதற்கு தூண்டக்கூடிய அவருடைய மனதிலே உள்ள அந்த வலிமை போதாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சஹாபாக்கள் அதைத்தான் உண்டு பண்ணினாங்க. இன்னைக்கு முழு உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் எல்லாம் முன்னேறி கொண்டு போறாங்க, எல்லாத்திலுமே முன்னேற்றம், கடையில பிசினஸ்ல உடுப்புல பங்கல்ல எல்லாத்திலுமே அல்ஹம்துலில்லாஹ் முன்னேறி கொண்டு போறாங்க. இந்த அளவுக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சுக்கொண்டு எங்கேயோ 3 வரைக்கும் போயிட்டாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே. ஆனா இன்னும் ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய காலத்துல இருந்ததை விட மோசமான குணங்கள், பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் எங்களுக்கு இருக்குது. ஏன் எங்களை கல்வி என்ன, நாங்க சுத்தமாக்கல்ல, மத்த எல்லாத்தையும் டெய்லி கிளீன் பண்ணுகின்றோம். சிலவேல ஒரு நாளைக்கு உடலை பல தடவை, நம்முடைய ஆடையை பல தடவை, வாரத்திற்கு ஒரு முறை பல விஷயங்களை, மாதத்திற்கு 2-3 மாசத்துக்கு எங்கட வாகனம் சேவீஸ், எங்கட போன் சேவீஸ், எங்கட கம்ப்யூட்டர் சேவீஸ், எல்லாத்தையும் சேவீஸ் பண்ணுகின்றோம். ஆனா எங்கட கல்வை சேவீஸ் பண்றோமா, எங்கட கல்வி அதுல தூள் குடிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் இருக்குது, எப்படி இரும்பு துடிப்பிடிப்பதை போன்று கல்வும் உள்ளமும் துடிப்பிடிக்குது. அந்த உள்ளத்தை அந்த துருவை மாத்துறதுக்கு என்ன, அவர்களுக்கு மிக முக்கியமான 3 பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்தான். கூறுகின்றான் தெரியாத உண்மைகளில் இருந்தே நாங்க ஒரு நபி அனுப்பி வைத்தோம். அவர் முதலாவது எத்துலு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஓதி ஓதி தௌஹீத்தின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைப்பார். அவர்களை தூய்மைப்படுத்துவார், அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவார். ஷிர்கிலிருந்து சுத்தப்படுத்தினாங்க, குஃப்ரிலிருந்து சுத்தப்படுத்தினாங்க, பிதாத்திலிருந்து சுத்தப்படுத்தினாங்க, அந்த ஜாஹிலியத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளிருந்து சுத்தப்படுத்தினாங்க. எனக்கு முன்னால் உள்ள எல்லா வகையான மூட நம்பிக்கைகளையும் நான் என்னுடைய காலுக்கு கீழால போட்டு மிதித்து விட்டேன். நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு ஷரியாவை கொண்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதை நீங்க பின்பற்றுங்க, உங்களை நான் விட்டுட்டு போறது. ஆனா தரக்கும் ரொம்ப தெளிவான ஒரு மார்க்கத்துல தான் நான் உங்களை விட்டு விட்டு போகின்றேன். அந்த மார்க்கம் இரவு கூட பகலை போன்று அந்த அளவுக்கு தெளிவானது, அதுல எந்த மூடுதலும் இருட்டும் குழப்பமும் ஒன்றுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் அவர்கள் கொண்டு வந்த தீனை பின்பற்றுவதற்கு தேவையான அந்த மனோவலிமை எப்படி ஏற்படுத்தினாங்க. ஆக முக்கியமாக நாங்க எல்லாரும் யோசிக்கிறோம், நாங்க யோசிக்கிறோம், மற்றது எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கிறோம். கால நேரம் கொடுக்கிறோம், அவைகளுக்காக வேண்டி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒதுக்கிறோம். நான் 40 வயசாகிருச்சு, 50 வயசாகிருச்சு, இந்த பிடிவாதம் போவதில்லை, இந்த பெருமை போவதில்லை, இந்த ஆணவம் போவதில்லை, என்னுடைய அகப்பாவம் போவதில்லை, என்கிட்ட பொறாமை இருக்குது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, அடுத்தவரை மதிக்கிற தன்மை இல்லை, மற்றவர்களை ஏளனமாக அவமானமாக பார்க்கிற இதெல்லாம் உள்ளத்துடைய நோய். வெளிரங்கத்தையும் விடுங்கள், பாவத்துடைய உள்ரங்கத்தையும் விடுங்கள். மாஷால்லா, நாங்கள் வெளிரங்கமான பாவம், விபச்சாரம், மது, அது இது எல்லா வகையான பாவங்கள் இருந்தும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எங்களை பாதுகாத்து இருக்கிறோம். ஆனா மறைமுகமான பாவம், உள்ரங்கமான பாவம், நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், இன்னும் எங்கள்கிட்ட கூடி கொண்டிருக்குது. நாங்கள் அதை சுத்தமாக்கும், அந்த அசுத்தங்களை உள்ளங்களிலிருந்து நீக்கும். எங்களோட உள்ளங்களில் அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையை கொண்டு வரும், அவன் மீது உண்டான விசுவாசம் யக்கீன கொண்டு வரும். அதன் மூலம் உள்ளம் சுத்தமடையும். உள்ளம் சுத்தமடைந்து விட்டது என்றால் அல்லாஹுடைய கட்டளைகள் விருப்பமாக விளங்கும். நபியுடைய சுன்னத்துகளில் ஆசையும் ஆர்வமும் விருப்பமும் ஏற்படும். அந்த உள்ளம் அசுத்தம் அடைய 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 அல்லாஹுடைய கட்டளைகளை அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. நபியுடைய சுன்னாக்களை அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்? அவருடைய உள்ளம் இன்னும் தூய்மையாகல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனாலதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹான ஹதீஸ், அலா இன்ன ஃபில் ஜஸதி லம்முகா, உங்களோட உடம்புல ஒரு சதை பிண்டம், ஒரு மாமிச துண்டு இருக்குது, இது அஸ்வலு ஹத் வல் ஹத்தாயிரு ஜஸத், அது சீரானா முழு உடலும் சீராகும். வைதா ஃபஸதத் ஃபஸதத் ஜாயிரு ஜஸத், அது கெட்டுவிட்டது என்றால் முழு உடலும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல், அதுதான் உங்களோட உள்ளம். மேலாசிரியார்களே, சகோதரர்களே, அப்ப உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்குரிய வழிமுறை என்ன? வகையுடைய ஆரம்பத்துல நபி அவர்களுக்கு வகையின் மூலமாகவே அல்லாஹ் வழிகாட்டுகின்றார். எங்க எல்லோருக்கும் தெரியும், முத முதல்ல வகையில இறங்கியது சூரத்துல் அலக்கல 5 ஆயத், சூரத்துல் அலக்கல் என்பதிலுள்ள 5 ஆயத். இரண்டாவது கட்டமாக இறங்கியது சூரத்துல் கலம், 3 கலம். மூணாவது 4வது கட்டமாக இறங்கிய சூராக்கள் தான் யா ஐயுஹல் முஸ்ஸம்மிலும் யா ஐயுஹல் முத்தத்திலும். அந்த சூராக்கள்ல உங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, தூய்மையாக்குவது சம்பந்தமாக குறிப்பிடுகின்றான். யா ஐயுஹல் முஸ்ஸம்மில் கும் இல்லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்ஸ் மின்ஹு கலீலா அவ்ஜித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா இன்னா சனுல்கீ அலைக கௌலன்
இதுவரைக்கும் அல்லாஹ் இரவுடைய சில வணக்கங்களை எப்போதுமே பொறுத்தியவரே, நீங்க முழு இரவும் நின்று வணங்குங்க, அல்லது பாதி இரவும் நின்று வணங்குங்க, அல்லது பாதியை விட கொஞ்சம் கூடுதலாக வணங்குங்க. ஒரத்தினில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை அமைதியாக நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க. ஓதலாமல் இப்ப குறைஞ்சிருச்சு. ஒரு காலம் அல்ஹம்துலில்லா லைட்டுகள் இல்ல, ஃபேன்கள் இல்ல, மஸ்ஜிதுல காப்பட்டு இல்ல, எங்கட மஸ்ஜிதுகள் எல்லாம் பழைய தகரம் தீ போட்டிப்பாங்க, பாய் துண்டுகள் தான் இருக்கு, முழு பாய்கள் இருக்காது, ஹவுஸ் பெருசா இருக்காது, டொய்லெட் பெருசா இருக்காது. ஆனா 11 மணிக்கு எங்கட பெற்றோர்கள், எங்கட அப்பா அம்மா பாப்பா அம்மா வெள்ளிக்கிழமை வந்தா மஸ்ஜிதுல குர்ஆன் ஓதுவாங்க. அந்த காட்சிகள் இன்னும் எங்களுக்கு நினைவிக்குது. ஆனா அந்த காட்சிகள் இப்ப பார்க்க இயலாது. வெள்ளிக்கிழமை வந்தா நாங்க நினைக்கிறோம் பயானுக்கு சரியா வந்துட்டா சரி. குர்ஆன் ஓதுவது தனியான அமல், இபாதத். சிலவேல ஆட்டோவும் இல்ல, பைக்கும் இல்ல, புஷ் பைஸ்களும் இல்ல, 3 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. 10 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டா 2-2.5 மணி ஆகும் ஜும்மா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சேர்றதுக்கு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுகள் எல்லாம் செழிப்பா இருந்துச்சு. மகரிபுடைய நேரமான வீட்டுகள்ல குர்ஆனுடைய சப்தம், அதிகாலையில வீட்டுல குர்ஆனுடைய சப்தம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த குர்ஆனுடைய சப்தங்கள் இன்றைக்கு கேட்கலாம். அது குறைந்திருச்சு. குர்ஆன் தான் நபி அவர்களுக்கே உத்தரவு, வரத்திலே குர்ஆன தர்தீலா, குர்ஆன நீங்க அமைதியாக நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க. இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சை நாங்க பேச 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 உள்ளம் தூய்மையாகும்.
கொள்கைகளின் மூலமாக தஹஜ்ஜு தொழுகைகளின் மூலமாக இரவை ஹயாத்தாக்குவதற்கு உங்களோட உள்ளத்திற்கும் பலத்தை தரும், உங்களோட பேச்சு நாவாக்களையும் அது செவ்வையா ஆக்கும். சொல்லிவிட்டு மீண்டும் கூறுகின்றான், பகலில உங்களுக்கு நீண்ட நீச்சல் இருப்பதாக. இது ஏகோபித்த இமாமுடைய கருத்து. இந்த சூரா மக்கி மக்கால் இறங்கிய சூரா. அப்ப அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், பகலிலே உங்களுக்கு நீண்ட நீச்சல் இருக்குது. இப்போது கூட பிக்குடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, ஹஜ்ஜுடைய காலத்துல முஸ்தலிபாவுக்கு போறாங்க, இரவுல தங்கணும். ஆனா ஹாஜிமார்களுக்கு யாரு தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யணுமோ அவர்கள் நேர காலத்துடைய மக்காவுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு மக்காவுக்கு போயிட்டு தண்ணீருக்கு ஏற்பாடுகளை செய்யலாம். அந்த காலத்தில் அவ்வளவு கஷ்டம். ஆனா அல்லாஹ் கூறுகின்றான், இன்னடக்க பின்னஹாரி சபஹன் தவீலா, பகலிலே உங்களுக்கு நீண்ட நீச்சல் இருக்குது. முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், இந்த இடத்துல நீந்துவது என்பது நீரில் அல்ல நிலத்தில. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதைகள்ல, மக்காவுடைய தெருக்கள்ல, மக்காவுடைய வீதிகள்ல, மக்காவுடைய மார்க்கத்துகள்ல போய் அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைத்தாங்க. இன்னைக்கு முழு உலகத்துல தாவத் தப்லீக் என்ற பெயரினால ஒரு உழைப்பு நடக்குது. இது புதியதொன்று அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வீடா போனார்கள், கடை கடையா போனார்கள், தெரு தெருவா போனார்கள், சந்தை சந்தையா போனதாக கூறாங்க. நல்லா கூறுகின்றனர். அவர்களை கேட்பார்கள், மாலிஹாதர் ரசூல் யாக்குலு தஆம வயம்ஷி ஃபில் அஸ்வாக், இந்த ரசூலுக்கு என்ன நடந்துருச்சு சாப்பிடுறாரு. அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், தூக் தூக்குன்னு தூக்குண்ட மாக்க அதனுடைய பன்மத்தை அஸ்வா. இந்த ரசூல் மார்க்கெட் மார்க்கெட்டா சந்தை சந்தையா போகிறாரு. நபி அவர்கள் எதற்கு போவாங்க? அங்குள்ளவர்களை அல்லாஹுடைய தீனின் பக்கம் அழைப்பாங்க. நபி அவர்கள் உண்மையில தாவத் கொடுத்தது மிக பயங்கரமான காப்பிர்களுக்கு, உயிரை கூட பயப்படல. இப்ப நாங்க எங்கட நாட்டுல சமீப காலமாக அந்த மாற்று மதம் பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள ஒரு சிலர் எங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இதுல அடிக்கடி பேசுறாங்க சோசியல் மீடியாவுல, அதுல இதுல வந்து கொண்டு இருக்குது. எங்களோட யாராவது ஒரு ஆள் பேசி அவங்களோட ஃபேமிலியில ஒரு சம்பந்தம் ஒன்றெடுத்து திருமணம் முடிக்க தயாராகுவாங்களா? அவன் நஞ்ச தந்தைகளை கொண்டுடுவான் அப்படித்தான் நினைப்போம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயங்கரமான கட்டத்துல அபூ சுஃபியானுடைய மகள் அவர்களை போய் நபி அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. ஹதரத் அபூ சுஃபியான் பின்னாடிதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. அவருடைய மகள் ரம்லா பின்த் அபி சுஃபியான் அவர்களுக்கு உம்மு ஹபீபான்னு சொல்லப்படும் அந்த பெண்ணை நபி அவர்கள் போய் திருமணம் முடிக்கிறாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா பனூ குரைதா கோத்திரத்துடைய தலைவி அவர்களை போய் நபி அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. சஃபியா யூத மதத்திலிருந்து வந்த பெண்மணி நபி அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. ஏன் முடிச்சாங்க? எல்லாம் விதவைகள். நபி அவர்கள் திருமணம் முடிச்ச அந்த 11 பேர்களில் ஒரே ஒரு பெண் தான் கன்னி பெண், மற்றவங்க எல்லாரும் விதவைகள் தான். நபி அவங்க ஏன் முடிச்சாங்க? எப்படியாவது இவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வரும். ஆக பரம விரோதிகள்ட்ட நபி அவர்கள் போனார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் இன்று நாங்க போறோம் பரம விரோதிகள்கிட்ட போற ஒரு சூழல் ஒன்று இன்னும் உருவாகல்ல, அதற்கு சாதகமான சூழல் உருவாகல்ல. நாங்க எங்கட இஸ்லாமியர்கள்ட்ட, எங்கட முஸ்லிம்கள்ட்ட, எங்கட சகோதரர்கள்ட்ட, எங்கட நண்பர்கள்ட்ட, எங்கட அக்கப்பக்கத்துள்ளவர்களுக்கு போய் ஞாபகப்படுத்துறது. நாங்க யோசிக்கணும், ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால எங்கட நாட்டில் இருந்த சிச்சுவேஷன் என்ன, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் எப்படி மாத்தினாங்க. ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னால எங்கட நாட்டுல ரமபான்ல எங்கேயாவது ஆபீஸ் மாதிரி தராவீ சொல்வதை நாங்க பாத்திக்கிறோமா? சவுத் இந்தியால இருந்து வருவாங்க, காயல்பட்டினம் கீழக்கல அதிராம்பட்டினம் இந்த ஊர்கள் இருந்து, அதுவும் குறிப்பாக கொழும்புல கண்டியில குரநேகல்ல அந்த ஹனபி பள்ளிகள் கொஞ்சம் இங்கு அங்க வந்து தொழிற்பாங்க. எங்கட நாட்டுல எங்க ஆபீஸ் மாதிரி, இந்த கல்ஹம்துல எங்கட நாட்டுல 20,000 மேற்பட்ட ஆபீஸ் மாதிரி உருவாக்கிட்டாங்க. 200 மேற்பட்ட மதரசாக்கள் உருவாகிருச்சு. 6,000-7,000 மேற்பட்ட உலமாக்கள் உருவாகிட்டாங்க. 50 மேற்பட்ட பெண்கள் மதரசாக்கள் உருவாகிட்டாங்க. வெளிநாட்டில் இருந்து எங்களை நாட்டுக்கு யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறாங்களா? வேண்டா கொழும்புல சில மோல்டிவியன் வேண்டா கொஞ்சம் வந்து படிப்பாங்க. ஆனா எங்கட அரபி மதரசாக்கள் எத்தனை நாட்டு மாணவர்கள் வந்து ஓதுறாங்க? நவரத்தி ஹாஷிமியாவ போயிட்டு பாருங்க, 10-12 நாட்டுடைய மாணவர்கள் வந்து ஓதுறாங்க. நேமலா கஸ்கோட்டு நூரியாவ போயிட்டு பாருங்க, பல நாட்டு மாணவர்கள் வந்து ஓதுறாங்க. அட்லுகம் இன்னாமுல் ஹசன போயிட்டு பாருங்க, பல நாட்டுடைய மாணவர்கள் வந்து ஓதுறாங்க. நாங்க எதை சொல்ல வரோம்டா, இந்த ஆன்மீக துறையில் இவ்வளவு பெரிய மறுமலர்ச்சி முன்னேற்றம் ஏற்பட்டது ஏதால? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹக்கான வேலை, உண்மையான வேலை, தாவத்துடைய வேலையுடைய பறக்கத்தை கொண்டு அல்ஹம்துலில்லா ஆண்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, வாலிபர்கள்ட்ட, வயோதிபர்கள்ட்ட பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் நீங்க விட்டுடு போங்கன்னு சொல்லல. உங்களோட தொழில், உங்களோட வியாபாரம், உங்களோட பிசினஸ், உங்களோட உத்தியோகம், அல்ஹம்துலில்லா எல்லாத்தையும் எல்லாம் பறக்கத்தாக்கி வச்சிருக்கிறான். ஆனா இதை நாங்க, இது ஒரு கூட்டம், இது ஒரு இயக்கம், இது ஒரு ஜமாத்து, இது தப்பி இருந்து நாங்க விட்டுட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கும். மற்ற நாடுகள்ல ஏற்பட்டதை விட மோசமான ஒரு சூழல் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எங்களை நாட்டில் ஏற்படும். சில வருஷங்களுக்கு முன்னால நாங்க மங்கோலியா போயிருந்தோம். மங்கோலியான்றது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் பக்கத்துல, அது பக்கத்துல தான் உஸ்பெகிஸ்தான் இருக்குது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்த, வளர்ந்து, வாழ்ந்த ஊர் உஸ்பெகிஸ்தான். இந்த தாஷ்கண்ட், சமர்கந்த் என்ற மிக முக்கியமான சிட்டிஸ் இருக்குது. நாங்கள் தருத்திரத்தில் கேள்விப்படுகின்றோம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த உஸ்பெகிஸ்தான்ல அந்த தாஷ்கண்ட் சமர்கந்தில் உள்ள ஒவ்வொரு மஸ்ஜித் இருக்குது, அந்த மஸ்ஜிதுடைய ஹவுஸ்ல ஒரு நேரத்தில் 500 பேர் உதவு செய்வாங்க. ஒரு நேரத்தில் 500 பேர் உதவு செய்வாங்க. அந்த மஸ்ஜிதுகள்ல பஜ்ரி தொழுதற்கு பின்னால மக்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு ஜிக்கிரல திராமத்துல குரான் இருந்துட்டு இஷ்ராக் பரப்பியவர்களுடைய எண்ணிக்கை 2000 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு சில மிக பெரிய பெரிய மஸ்ஜிதுகள்ல மீனான பெரியார்களே, சகோதரர்களே, 1990 முன்னால கம்யூனிச புரட்சி வந்து அந்த சோவியத் யூனியனுடைய அந்த புரட்சி வந்து இஸ்லாமியர்களுடைய எல்லாத்தையும் இல்லாமலாக்கி. நாங்கள் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால போனோம். ஒன்று நான் மிகைப்படுத்தி சொல்லல, மங்கோலியாவுடைய தலைநகரம் உலன் பத்தார், யூபின்னு சொல்லுவாங்க. அங்க நாங்க போனோம்னா விசாரிச்ச கிட்டத்தட்ட 25,000 முஸ்லீம்கள் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு மஸ்ஜித் கூட இல்லை. 25,000 முஸ்லீம்கள் உள்ள பகுதியில மஸ்ஜித் இல்லாட்டி யோசிங்கம்மா, ஒரு பாங்கு சட்டம் உண்டு இயக்குமா, ஒரு ஜும்மாவுடைய தொழுகை இயக்குமா, ரமதான் இஃப்தாரோ தராவியோ இயக்குமா, அல்லது 27 பெருநாள் இயக்குமா, ஒன்றுமே இல்லை. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்றோம், சும்மா சொல்லணும். கடைசியில கேள்விப்பட்டோம், துருக்கியிலிருந்து, பக்கத்துல துருக்கியிலிருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அங்க படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த பகுதியில அவங்க ஜும்மா சொல்வதா கேள்விப்பட்டு அங்க போய் அவர்களோட ஜும்மா சொல்லுவோம். அதற்கு பின்னால அந்த இடத்துக்கு சில சகோதரர்கள் வந்தாங்க, வாகன பிசினஸ் செய்யறவங்க, பாகிஸ்தானிகள். அவங்கள சந்திச்சு பேசி அதற்கு பின்னால தன் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க முஸ்லீம்களை சந்திச்சு. ஜங்கிஸ்தானுடைய ஊர், அங்க நாங்க ஒரு இன்னும் ஒரு ஊருக்கு போனோம். அந்த ஊரை சுத்தி ஒரு பழைய மஸ்ஜித். மங்கோலியா விண்டர்ண்டா நாங்க போன சமர்ல அப்பே செல்சியஸ் 3-4 விண்டர் மைனஸ் வரைக்கும் போகும், -30, -40 வரைக்கும் போகும். அதனால இந்த மாதிரி அதுக்கு வேற ஸ்பெஷலா கட்டணும் பில்டிங். இந்த மாதிரி கட்டின பில்டிங்ஸ்ல தங்கே அவ்வளவு குளிர். நாங்க சமரல போய் வேற வழி ஒன்று இல்ல, அந்த மஸ்ஜிதுல தான் தங்குறோம். 24 மணி நேரமும் என்ன சுடு தண்ணி, ஒரு ஏற்பாடும் இல்ல. நாங்களே ஸ்பிரிண்டர், நாங்களே வாங்கி சூடாக்கி ஒரு மஸ்ஜிதுல 3 மாதிரி இருந்தோம். ஒரு ஜும்மா அன்னைக்கு 3 உழைப்பு செய்து முயற்சி செய்து ஜும்மா அன்னைக்கு வந்து சேர்ந்தாங்க. 21 பேர் தான் வந்தாங்க. அந்த மஸ்ஜிதை சுத்தி 650 முஸ்லீம் ஃபேமிலி. மாலையில் ஒரு வயசாளி வந்தார், ஒரு 55-60 வயசுக்கும். அவரோட எங்களோட சில சகோதரர்கள், அந்த நாட்டு சகோதரர்கள் வேலை செஞ்சாங்க, பாஷா பேர் ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்றாரு, நான் இந்த பள்ளிக்கு பக்கத்தில் தயக்கிறேன், இது எனக்கு மஸ்ஜிதுன்னே தெரியாது. என்னுடைய 55 வருட காலத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மஸ்ஜிதுகள் நன்றி. நான் ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் ஒரு வயோதிப பெண்மணி மாத்திரத்தான் இருந்தார். கேட்கும் ஆம்பளைகள் இல்ல, உத்தரவு இல்ல, ஏன்னா நீங்களோட இப்பதான் சரியான பரும நாடு அந்த நாடு, ரொம்ப கஷ்டம், நீங்களும் ஒருத்தரும் ஹெல்ப் பண்றீங்கல்ல, எங்களுடைய பக்கத்துல பொறியாளிந்து அந்த நாட்டில இருந்து எல்லா மிஷனரிகள் வந்து ஹெல்ப் பண்ணி, எங்கட மகள் தேவத்தனோட போனா, எங்கட மகன் இன்னொரு பொங்குலையோட போனா, நான் மட்டும் இஸ்லாம் என்ற பெயரால் ஒழிக்கிறேன், எங்கட ஃபெமிலியில் உள்ளவங்க எல்லாம் பேசி சொல்லிருக்காங்க, அந்த பெண்மணி தான் வந்து வெளியில பேசுறாங்க. இது எங்க சொன்னா அந்த உஸ்பெகிஸ்தானுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நாடு, 2000 பேர் இஷா தொழுத அந்த நாடு, 500 பேர் ஏக காலத்துல புது செய்யற நாடு. தீனுடைய உழைப்பு முயற்சி நடக்கல, எந்த அளவுக்கு இந்த குர்ஆன பார்க்காம மௌத் ஆகிறாங்க, சத்தனா செய்யாம மௌத் ஆகிறாங்க. நாங்க பலர்களை சந்தித்தோம், 40 வயசு 45 வயசு இன்னும் சத்தனா சிந்திப்படல, இன்னும் பலர்கள் இஸ்லாமிய முறைப்படி நிக்காக செய்யல. எப்படி நிக்காக? அங்க எல்லாம் நிறைய ஒட்டகங்கள் இருக்குது, ஒரு 2-3 ஒட்டகத்தை மனைவிட்ட கொடுத்துட்டு இதை நீங்க மகாராஜிக்கோங்க, உங்களை நான் முடிக்கிட்டேன், ஈஜாபும் இல்ல, கபூலும் இல்ல, சாட்சியம் இல்ல, ஒன்றும் இல்ல. நாங்க போய் 40 மேற்பட்ட நிக்காசுகளை மீண்டும் செஞ்சு வச்சோம், ஏன் ஜினாபாக ஆகிடக்கூடாது? பயமா இருக்குது மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இவரை நாட்டில் நல்ல ஒரு சூழல் உருவாக்கி தந்திருக்கிறது. இது எவ்வளவு எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் இந்த சூழல் உருவாகாது. இந்த சூழல் இல்லாத இடங்கள்ல போயிட்டு பார்த்தா நாங்க சொல்ல ஒண்ணு, எங்கட நாட்டுக்கல்ல இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நாங்க விரும்பியோ விரும்பலையோ எங்க வீடுகளுடைய டோ வந்து தட்டுறாங்க, மஸ்ஜிதுல தாலீம் மாத்திக்கிறாங்க, மஸ்ஜிதுல ஈமானுடைய பேச்சுகள் பேசுறாங்க, ஜமாத்துகள் முழு உலகத்திற்கு போய்கொள்ளும், முழு உலகத்துடைய ஜமாத்துகளும் வந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள், நபியுடைய தோழர்கள் இதை எடுத்துக்கொண்டு மக்காவை விட்டுட்டு, மதீனாவை விட்டுட்டு, ஹரம் ஷரீஃபை விட்டுட்டு, பைத்துல்லாவை விட்டுட்டு உலகம் பூரா போனாங்க. பைத்துல்லாவை நோக்கித்தான் முழு உலகமும் படையெடுப்பாங்க, ஆனா அவங்க பைத்துல்லாவையும் விட்டுட்டு போனாங்க. ஹரத்தை நோக்கி முழு உலகமும் படையெடுப்பாங்க, ஆனா சஹாபாக்கள் மக்காவை கூட விட்டுட்டு போனாங்க. ஏன் அவங்களே தெரியும், நாங்க இங்க வணங்கி கொண்டிருந்தா, நாங்க இங்க வணங்கி கொண்டிருந்தா இங்க வணக்கம் மாத்திரம், ஆனா இந்த வணக்கத்தை இங்க விட்டுட்டு அவர்கள் உலகத்துடைய பல பாகங்களுக்கு போறாங்க. அந்தந்த நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக, அந்தந்த கண்டங்கள் இஸ்லாமிய கண்டங்களாக, அந்த காலத்துல வெறும் அரேபிய பாஷ அரபுல மட்டும் இந்த 45 நாடுகளுடைய நேஷனல் லாங்குவேஜ் அரேபிய மொழியை பேசி கொண்டிருக்கிறாங்க. 150-160 கோடி முஸ்லீம்கள் பேரளவுலையாவது வாழ்றாங்க. இதன் மூலம்
ஆரம்பத்துல நவியவர்களுக்கு அல்லாஹ் கூறினான், அவங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க, சராசரி குர்ஆனின் மூலமாக, இரவு வணக்கங்களின் மூலமாக, அல்லாஹ்வுடைய கலாமை நபியுடைய ஹதீஸை கேட்பதன் மூலமாக உள்ள சுத்தமாகிறது. இந்த நபியுடைய கிதாபுகள், குர்ஆனுடைய ஆயத்துகள், நபியுடைய ஹதீஸ்கள், சில வரலாறுகளும் இருக்கும் இல்லைன்னு சொல்லுங்கள். வரலாறுகள் இருக்கிறது கட்டாயம் இல்லை, உற்சாகத்திற்காக வேண்டிய வரலாறு, ஆர்வமுள்ளதுக்கு வரலாறு. குர்ஆன் சூரத்துல் கஸஸ் என்று ஏன் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கும்? உங்களுக்கு நபிமார்களுடைய சரித்திரம் குர்ஆன் மறுக்கைதான். நபி அவர்கள் ஹதீஸ்ல பல உதாரணங்களை சொன்னாங்க. ஒருத்தன் 99 கொலைகளை செய்தான், மன்னிப்பு கேட்டான், இல்லன்னு சொன்னதோட 100 கொலைகளை செய்தான், அப்படி பல நூற்றுக்கணக்கான சரித்திரங்களை நபி அவங்க சொல்றாங்க. என்னுடைய உள்ளம் சுத்தமாகணும், தூய்மையாகணும் இந்த நீயத்துல தானே, அதன் மூலமா தான் அல்ஹம்துலில்ல இந்த மாற்றம். ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொழும்புல மாணிக்கவாசல் போராண்ட எப்படி, புதுக்கடை போராண்ட எப்படி, அந்த மற்ற பகுதிகள் போராண்ட எப்படி, அங்க போயிட்டு பாருங்களேன் ஒவ்வொரு மஸ்ஜிதுகள் எப்படி இருக்கு, புகருடைய தொழுகைக்கு எப்படி இருக்குது, பஜ்ருடைய தொழுகைகள் எப்படி இருக்குது, இப்படியான மக்கள் செல்ல மாற்றம் விமானத்துல பறக்கிறாங்க, விமானத்துல பணியாங்களா வேலை செய்யறாங்க. ரமபான்ல சென்ற 2 வருஷத்துக்கு முன்னால நாங்க யூரோப் போய் கொண்டு இருந்தோம். அப்ப ஜெர்மன் பேசி கொண்டிருக்கிற நேரத்துல எங்களோட வந்தாரு ஒரு ஸ்ரீலங்கன். பேசி கொண்டே போகும்போது அதுல நோம்பா பேசிட்டு நானும் நோன்புதான். இப்ப சமர் அங்க கிட்டத்தட்ட நைட்டு 9:30 தான் நோம்பு சொல்லணும். டைம் டிஃபரன்ஸ் 4.5 இருக்குது. அங்க 9:30 ஸ்ரீலங்கா டைம் ராவு 1:30 தான் நோம்பு சொல்லப்போகணும். பவுச கேட்ட நோம்பா, ஓ அதுல நோம்பு ரமதான்ல நோன் போட்டாம இருக்க நாங்க வேற எப்பலா செய்யறோம். எங்களுக்கு முழு வருஷமும் ஜப் தானே, அதனால நாங்க ட்ரை பண்ணி நோம்ப குடிக்கிறோம். அப்ப நீங்க ஷஹருக்கள் என்ன செய்யறீங்க, இல்ல எங்களுக்கு ஹோட்டல் சந்திக்கிறாங்க, இருந்தாலும் நாங்க ஹோட்டல் பக்கத்துல எங்கேயாவது ஒரு மஸ்ஜித் தேடிக்கொண்டு போவோம், அங்க போயிட்டு இஷாவை சொல்லுவோம், தராவீசியாமுள்ள இருந்து அதுல கலந்து கொள்வோம், ஷஹருடைய ஏற்பாடு இருந்து அதுல கலந்து கொண்டு சுபக சொல்லிட்டு வந்து தான் நாங்க ஹோட்டல்ல படுக்கிறோம். இப்படி பாவம் செய்வதற்குரிய எல்லா வகையான சூழலும் உள்ளவர்கள் கூட எப்படி மாறினாங்க, எப்படி திரும்பினாங்க, கையில பொட்டலோட இருந்தவங்க, ட்ரிங்க்ஸோட இருந்தவங்க, எத்தனையோ பயங்கரமான பாவங்களை செய்தவர்களை இன்றைக்கு மாற்றினது இந்த அக்கா அன்புடைய வீரான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால எதை சொல்ல வாரோம் தான், இதனால ஏற்படக்கூடிய லாபங்கள், முன்னேற்றங்கள், மாற்றங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எங்களை கண்களால் கண்டுகொண்டிருக்கிறோம். அதனால எங்களால் மற்ற தொழில், வியாபாரம், உத்தியோகம், ஜோம் அவைகளை செய்யறதோட கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஈடுபடுறது. மாசத்துக்கு ஒரு 3 நாள் போங்க, வருஷத்துல ஒரு 40 நாள் போங்க, உங்களோட லைஃப்ல ஒரு 4 மாசம் கொண்டு போங்க, மத்தியில கொஞ்சம் தொடர் போட இருங்க, ஜுமேராக்க வந்து கலந்து கொள்ளுங்க, கெட்டில வந்து கலந்து கொள்ளுங்க, கொஞ்ச நேரம் தாலி பாத்திக்கிற உட்கார் இதைத்தானே முழு உலகம், வேற ஒன்றும் இல்ல, முழு உலகத்துக்கு இந்த ஆயிட்டாமல் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில தான் அல்ஹம்துலில்லாஹ் முழு உலகத்திற்கு ஜமாத்துகள் போய் கொண்டிருக்குது, முழு உலகத்திற்கு ஜமாத்துகள் வந்து கொண்டிருக்குது. பயான் எல்லாம் செஞ்சுட்டு இந்த பேர் கோவில் சொல்லுவாங்க, நல்ல கோவில் பேசுகிறது மட்டும் சரி, அது இல்லாட்டி யாரு போவாங்க,
யாராவது வெளியில போவாங்களா, வெளிநாட்டிலிருந்து யாராவது வருவாங்களா? நபியுடைய காலத்துல அதாவது ஜஹாதுக்கு போவதற்குரிய பெயர்களை நபி உங்க கேட்ட பெயர்களை எழுதி இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு வகையான ஜிஹாத், நம்முடைய நப்சுடன் உள்ளத்துடன் செய்யற மிகப்பெரிய ஜிஹாத். நபி அவர்களே ஒரு யுத்தத்தில் பேசி வந்து சொன்னாங்க, நாங்க சின்ன ஜிஹாதில் இருந்து பெரிய ஜிஹாதுக்கு போக ஆயத்தமாகிறோம், இது பெரிய ஜிஹாத் உள்ளத்தோட. ஏன் மச்சிதுல வந்து இருக்கணும், மச்சிதுடைய அமல கலந்து கொள்ளணும், வீட்டுல நினைச்ச நேரத்துல சாப்பிடுவோம், நினைச்ச நேரத்துல படுப்போம், நினைச்ச நேரத்துல வேலைகளை செய்வோம். இங்க அப்படி இல்லை, கைது எழுப்பணும், கைது சொல்லணும், ஜமாத்துல கலந்து கொள்ளணும், தாலீம் உட்காரணும், மஷூரா பண்ணினா அந்த வேலையை செய்யணும். இது ஒரு சாக்ரிஃபைஸ், இது ஒரு வகையான தியாகம். நாங்கள் சமைக்கிறது எங்கட பணம், எங்கட காலம், எங்கட நேரம், நாங்க மச்சிதுல நாங்களே எல்லாத்தையும் செய்யறோம். இது ஒரு வகையான தியாகம். இந்த தியாகத்தை எல்லாம் வீணாக்க மாட்டான் வேறான பெரியார்களே, சகோதரர்களே. அதனால நாங்களும் எங்களோட காலங்களில் கொஞ்சம் காலத்தை, நேரங்களை கொஞ்சம் நேரத்தை, பணம் காட்டுகளில் கொஞ்சம் பணங்களை செலவழித்து அவசரவசரமா அல்லாஹ்வுடைய பாதையில் விழுக்கிறது போறதுக்கு நாங்கள் எல்லாரும் உறுதியாக நியந்து வைத்துக் கொள்வோமா?
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.